சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை June 26, 2022. தலைப்பு: கிறிஸ்தவ அறிவியல். கோல்டன் உரை. எரேமியா: கர்த்தாவே, என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை இரட்சியும், அப்பொழுது இரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி. உறுப்பு ரீதியான வாசிப்பு: சங்கீதம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. துதித்தலை இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டிச் சேர்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாயிருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தரை துதியுடன் பாட்டிக் கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து, உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கிமிட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. இராஜாக்கள். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய எசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றாள். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திரும்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோடே 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து, என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாயிருப்பேன் என்று சொல் என்றார். பின்பு ஏசாயா, அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். ஏசாயா தளர்ந்த கைகளை திடப்படுத்தி, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து, நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும், உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை இரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு, செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும், வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அப்பொழுது கப்பர்னகோமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தாரென்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாயிருந்தபடியினாலே அவனை குணமாக்கும் படிக்கு வரவேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வரவேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தது, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணமுண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7 மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். மத்தேயு. இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. யோவான். அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு, இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார். யோவான். மெய்யாக்கவே மெய்யாக்கவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக் கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். வெளிப்படுத்தின விசேஷம். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வரக் கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில்லிருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கெர்ச்சிக்கிறது போல மகாசத்தமாய் ஆர்ப்பரித்தான். நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக் கொள் என்று சொல்ல, நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும் என்றான். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்தவுடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றாள். மேரி பெக்கர் எதி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடு திஸ்கிரிப்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். இயேசுவின் காலத்தில் இருந்ததை போலவே இப்போது கிறிஸ்தவ அறிவியலின் உடல் சிகிச்சையானது தெய்வீக கொள்கையின் செயல்பாட்டிலிருந்து விளைகிறது. அதற்கு முன் பாவமும் நோயும் மனித உணர்வில் தங்கள் யதார்த்தத்தை இழந்து இயற்கையாகவும் அவசியமாகவும் மறைந்துவிடும். இருள் வெளிச்சத்திற்கும் பாவம் சீர்திருத்தத்திற்கும் இடம் கொடுக்கிறது. இப்போது அப்போது போலவே இந்த வலிமை மிக்க படைப்புகள் இயற்கைக்கு அப்பாற்பட்டவை அல்ல, ஆனால் மிகவும் இயற்கையானவை. அவை இம்மானுவேலின் அடையாளம் அல்லது கடவுள் நம்முடன். மனித உணர்வில் எப்போதும் இருக்கும் ஒரு தெய்வீக செல்வாக்கு முன்பு வாக்குறுதியளிக்கப்பட்டபடி இப்போது வருகிறது. சிறை பிடிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலையை போதிக்க உணர்வின் மற்றும் பார்வையற்றவர்களுக்கு பார்வையை மீட்டெடுப்பது, நசுக்கப்பட்ட அவர்களை விடுதலை செய்ய ஆரம்பம் முதல் இறுதி வரை வேதாகமத்தில் ஆவியானவர் மனம் பொருளின் மீது பெற்ற வெற்றியின் பதிவுகள் நிறைந்துள்ளன. மனிதர்கள் அற்புதங்கள் என்று அழைத்ததன் மூலம் மோசஸ் மனதின் ஆற்றலை நிரூபித்தார். யோசுவா, எலியா, எலிசா ஆகியோரும் அவ்வாறே செய்தனர். புனித எழுத்தாக எதை கருத வேண்டும் எதை கருதக்கூடாது என்பது குறித்து சர்ச் கவுன்சில்களின் வாக்கெடுப்பு மூலம் எடுக்கப்படும் முடிவுகள் பண்டைய பதிப்புகளில் வெளிப்படையான தவறுகள். பழைய ஏற்பாட்டில் 30,000 வெவ்வேறு வாசிப்புகள் மற்றும் புதிய 300,000. இந்த உண்மைகள் தெய்வீக பதிவில் ஒரு மரணம் மற்றும் பொருள் உணர்வு எவ்வாறு திருடப்பட்டது என்பதை காட்டுகின்றன. அதன் சொந்த சாயல் ஓரளவிற்கு ஈர்க்கப்பட்ட பக்கங்களை இருட்டடிக்கும். ஆனால் தவறுகள் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை காணப்பட்ட வேதத்தின் தெய்வீக அறிவியலை முழுவதுமாக மறைக்கவோ இயேசுவின் ஆர்ப்பாட்டத்தை சிதைக்கவோ அல்லது கட்டுபவர்கள் நிராகரித்த கல் தலைமையாக மாறும் என்று முன்னறிவித்த தீர்க்க தரிசிகளின் குணப்படுத்துதலை ரத்து செய்யவோ முடியாது. 1866 ஆண்டில் நான் கிறிஸ்து அறிவியல் அல்லது வாழ்க்கை உண்மை மற்றும் அன்பின் தெய்வீக விதிகளை கண்டுபிடித்தேன். மேலும் எனது கண்டுபிடிப்புக்கு கிறிஸ்தவ அறிவியல் என்று பெயரிட்டேன். விஞ்ஞான மனநல சிகிச்சையின் முழுமையான தெய்வீக கோட்பாட்டின் இந்த இறுதி வெளிப்பாட்டின் வரவேற்புக்காக கடவுள் பல ஆண்டுகளாக என்னை தயவுடன் தயார்படுத்தி கொண்டிருந்தார். எனது கண்டுபிடிப்புக்கு பிறகு 3 வருடங்கள் நான் இந்த மனநல பிரச்சினைக்கு தீர்வை தேடினேன், வேதங்களை தேடினேன், கொஞ்சம் படித்தேன், சமூகத்திலிருந்து ஒதுங்கி இருந்தேன். நேர்மறையான விதியை கண்டறிய நேரத்தையும் சக்தியையும் செலவிட்டேன். எல்லாவற்றின் கொள்கையையும் நான் அறிந்தேன். இணக்கமான மனம், செயல், கடவுளாக இருங்கள் மற்றும் புனிதமான மேம்படுத்தும் நம்பிக்கையின் மூலம் பழமையான கிறிஸ்தவ குணப்படுத்துதலில் குணப்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த குணப்படுத்துதலின் அறிவியலை நான் அறிந்திருக்க வேண்டும். மேலும் தெய்வீக வெளிப்பாடு காரணம் மற்றும் ஆர்ப்பாட்டம் மூலம் முழுமையான முடிவுகளுக்கு நான் வெற்றி பெற்றேன். புனித ஜான் தனது வெளிப்படுத்துதல் புத்தகத்தின் 10வது அத்தியாயத்தில் எழுதுகிறார், பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வரக் கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில்லிருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. இந்த தேவதை தனது கையில் ஒரு சிறிய புத்தகத்தை வைத்திருந்தார். அனைவருக்கும் படிக்கவும் புரிந்து கொள்ளவும் திறந்திருந்தது. இதே புத்தகத்தில் தெய்வீக அறிவியலின் வெளிப்பாடு உள்ளதா, வலது கால் அல்லது மேலாதிக்க சக்தி கடலில் இருந்ததா, அடிப்படை மறைந்த பிழை அனைத்து பிழையின் புலப்படும் வடிவங்களின் மூலமும் தேவதையின் இடது கால் பூமியில் இருந்தது. அதாவது காணக்கூடிய பிழை மற்றும் கேட்கக்கூடிய பாவத்தின் மீது இரண்டாம் நிலை சக்தி பயன்படுத்தப்பட்டது. விஞ்ஞான சிந்தனையின் இன்னும் சிறிய குரல் கண்டம் மற்றும் கடல் வழியாக உலகின் தொலைதூர எல்லை வரை சென்றடைகிறது. உண்மையின் செவிக்கு புலப்படாத குரல் மனித மனத்திற்கு சிங்கம் கர்ஜிப்பது போல் உள்ளது. இது பாலைவனத்திலும் அச்சம் நிறைந்த இருண்ட இடங்களிலும் கேட்கிறது. இது தீமையின் ஏழு இடிகளை எழுப்புகிறது. மேலும் ரகசிய டோன்களின் முழு டயபசனையும் உச்சரிக்க அவர்களின் மறைந்த சக்திகளை தூண்டுகிறது. பின்னர் சத்தியத்தின் சக்தி நிரூபிக்கப்பட்டது பிழையின் அழிவில் வெளிப்படுகிறது. அப்போது இணக்கத்திலிருந்து ஒரு குரல் கூக்குரலிடும், போய் அந்த சிறு புத்தகத்தை எடு, அதை எடுத்து சாப்பிடு, அது உன் வயிற்றை கசப்பாக்கும், ஆனால் அது உன் வாயில் தேன் போல இனிக்கும். மனிதர்களே, பரலோக சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியுங்கள். தெய்வீக அறிவியலை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த புத்தகத்தை ஆரம்பம் முதல் இறுதி வரை படியுங்கள். அதை படிக்கவும் சிந்திக்கவும். அது உங்களை குணப்படுத்தும் போது அதன் முதல் சுவையில் உண்மையில் இனிமையாக இருக்கும். ஆனால் உண்மையின் மீது முணுமுணுக்காதீர்கள். அதன் செரிமானம் கசப்பாக இருந்தால் இன்று சத்தியத்தின் குணப்படுத்தும் சக்தி ஒரு அற்புதமான கண்காட்சிக்கு பதிலாக ஒரு உள்ளார்ந்த நித்திய அறிவியலாக பரவலாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதன் தோற்றம் பூமியில் சமாதானம், மனிதர்கள் மீது நல்லெண்ணம் என்ற நற்செய்தியின் புதிதாக வருகிறது. மாஸ்டர் வாக்குறுதியளித்தபடி இந்த வருதல் மனிதர்களிடையே நிரந்தர விநியோகமாக ஸ்தாபிப்பதற்காக. ஆனால் இப்போது கிறிஸ்தவ அறிவியலின் நோக்கம் அதன் முந்தைய ஆர்ப்பாட்டத்தின் காலத்தை போல முதன்மையாக உடல் குணப்படுத்துதலில் ஒன்றல்ல. இப்போது அதுபோல் அறிகுறிகளும் அதிசயங்களும் உடல் நோயின் மனோதத்துவ சிகிச்சை முறையில் செய்யப்படுகின்றன. ஆனால் இந்த அடையாளங்கள் அதன் தெய்வீக தோற்றத்தை நிரூபிப்பதற்காக மட்டுமே. உலகின் பாவங்களை அகற்றும் கிறிஸ்துவின் அதிகாரத்தின் உயர்ந்த பணியின் யதார்த்தத்தை சான்றளிக்க சத்தியத்தின் அழியாத யோசனை பல நூற்றாண்டுகளாக பரவி நோயுற்றவர்களை தன் சிறகுகளுக்கு கீழே கூட்டிச் சென்று பாவம் செய்கிறது. மனிதன் கிறிஸ்துவின் அறிவியலை அங்கீகரித்து தன்னை போலவே தன் அண்டை வீட்டாரை நேசிக்கும் அந்த மகிழ்ச்சியான நாளை உணர என் சோர்வுற்ற நம்பிக்கை முயற்சிக்கிறது. கடவுளின் சர்வ வல்லமையையும் தெய்வீக அன்பின் குணப்படுத்தும் சக்தியையும் அது மனிதகுலத்திற்கு செய்தது மற்றும் செய்து வருகிறது. முற்றுப்புள்ளி. வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும். தெய்வீக சிகிச்சை முறை மீண்டும் தோன்றும் நேரம் எல்லா நேரத்திலும் உள்ளது. தெய்வீக விஞ்ஞானத்தின் பலிபீடத்தின் மீது தனது பூமிக்குரிய அனைத்தையும் வைக்கும் எவரும் இப்போது கிறிஸ்துவின் கோப்பையை அருந்துகிறார். மேலும் கிறிஸ்தவ குணப்படுத்துதலின் ஆவி மற்றும் சக்தியுடன் இருக்கிறார். புனித ஜானின் வார்த்தைகளில், என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இந்த ஆறுதலை நான் தெய்வீக அறிவியல் என்று புரிந்து கொள்கிறேன். சர்ஜ் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.